சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஈரானில் இஸ்ரேல் நடத்திய பதிலடி தாக்குதல் காரணமாக ஈரானினுடைய விமான நிலையத்தில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக பிபிசி படங்களை வெளியிட்டிருக்கிறது. இதற்கிடையில் ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக மசகு எண்ணெயினுடைய விலையில் பாரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மறுபுறம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபை இஸ்ரேலுக்கான ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதற்கிடையில் ரஃபா மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை ஒரே இரவில் நடத்தியிருக்கின்றது. மறுபுறம் குண்டு தாக்குதல் குறித்து இஸ்ரேலிடம் கனடா விளக்கம் கேட்டிருக்கிறது. இதற்கிடையில் போருக்கு பிந்தைய காசாவை பாலஸ்தீனர்கள் ஆள வேண்டும் என்று இஸ்மாயில் ஹனியே கூறியிருக்கிறார். இறுதியாக அமெரிக்க பிரதிநிதிகள் சபையால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட உதவிப்பொதிகள் இரத்தத்தில் மூழ்கடிக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இந்த ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்கள் இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். ஈரானில் இஸ்ரேல் நடத்திய பதிலடி தாக்குதலில் எந்தவிதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்று ஈரான் அறிவித்திருந்த நிலையில் இஸ்பஹானில் உள்ள ஒரு விமான நிலையத்தில் வான் பாதுகாப்பு அமைப்பினுடைய ஒரு பகுதி சேதமடைந்ததை காட்டும் இரண்டு படங்களை பிபிசி வெளியிட்டிருக்கிறது. இதுவரை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கான உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை என்றாலும் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க அதிகாரிகளும் அமெரிக்க ஊடகங்களும் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் ட்ரோன்கள் சம்பந்தப்பட்டதாக ஈரான் கூறியது. மேலும் அவை வான் பாதுகாப்புகளால் நிர்மூலமாக்கப்பட்டன எனவும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் மீது இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்ட பதிலடி தாக்குதலில் எந்த சேதங்களும் இல்லை என ஈரான் தெரிவித்திருந்தாலுமே குறித்த தளத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்று பிபிசி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. மட்டுமல்லாமல் அதற்கான சேட்டலைட் புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த படங்கள் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருந்தாலும் அதிக தெளிவு திறனில் இருக்கின்றன. அதன்படி இஸ்ரேல் மூலம் இலக்கு வைத்ததாக கூறப்படுகின்ற குறித்த பிரதேசங்கள் சேதங்களை அடைந்திருப்பது புகைப்படத்தில் நன்றாக தெரிகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக இஸ்ரேல் ஈரான் மோதலானது மசகு எண்ணெயினுடைய விலையில் பாரிய தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்தும் இருக்கிறது. இதன் விளைவாக மசகு எண்ணெய் விலை கடந்த வெள்ளிக்கிழமை 3% அதிகமாக உயர்வடைந்தது. இதேவேளை இன்றைய தினமும் உலக சந்தையில் மசகு எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. இதன்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றினுடைய விலை 87.29 அமெரிக்க டாலராக பதிவாகி இருப்பதோடு WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றினுடைய விலை 83.14 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. எவ்வாறாயினும் இயற்கை எரிவாயுவினுடைய விலை இன்றைய தினம் 1.752 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக காசா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையில் தற்போது தொடர்கின்ற போர் குறித்து அதிகரித்து வருகின்ற விமர்சனங்கள் இருந்த போதிலும் பரந்த மோதலில் ஈடுபடுவதிலிருந்து ஈரானும் இஸ்ரேலும் பின்வாங்க முடிவு செய்திருப்பதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து அயன்டோம், வான் பாதுகாப்பு அமைப்பு உட்பட இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்த அமெரிக்க பிரதிநிதிகள் சபை இஸ்ரேலுக்கு $13 பில்லியன் புதிய ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய முன்மொழியப்பட்ட உதவி பொதியில் இஸ்ரேலினுடைய ஏவுகணை மற்றும் ரொக்கெட் பாதுகாப்பு அமைப்பை நிரப்பவும் அதை விரிவாக்கம் செய்வதற்கும் $5.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களும் மேம்பட்ட ஆயுத வளங்களை வாங்குவதற்காக $3.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களும் ஆயுத உற்பத்தியை அதிகரிப்பதற்காக $1 பில்லியன் அமெரிக்க டாலரும் இஸ்ரேலுக்கான பிற பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக $4.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களும் வழங்குவதோடு மனிதாபிமான உதவிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்காக $9.2 பில்லியன் வழங்கப்படுகின்ற அதே நேரம் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சிக்கு நிதி வழங்குவது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய அயன்டோம், வான் பாதுகாப்பு அமைப்பு உள்பட இஸ்ரேல் ராணுவத்தினுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அமெரிக்க அரசு இஸ்ரேல் நாட்டிற்கு $13 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதனை வரவேற்றிருப்பதோடு இது இஸ்ரேலுக்கு வலுவான ஆதரவை நிரூபிக்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய இந்த ராணுவ உதவியால் தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையில் இடையிலான போர் பதட்டம் தணிவதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மறுபுறம் காசா நிலவரத்தை பார்த்தால், தெற்கு காசா நகரமான ரஃபா மீது இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஒரே இரவில் 9 குழந்தைகள் உட்பட 13 பேரை கொன்றிருக்கிறது என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது இன்று இந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். காசாவினுடைய 2.3 மில்லியன் மக்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வேறு இடங்களில் தஞ்சம் புகுந்திருக்கின்ற நிலையில் ரஃபா மீது இஸ்ரேலானது தினசரி விமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் ஒரு தாய் தந்தை உட்பட அவர்களினுடைய 3 குழந்தை கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் கர்ப்பமாக இருந்ததாகவும் மருத்துவர்களால் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல இரண்டாவதாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலில் 8 குழந்தைகள் மற்றும் 2 பெண்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அனைவருமே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படி என்று சொல்லியும் மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் ரஃபாவில் மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதலில் 6 குழந்தைகள் உட்பட 9 பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் 34,000 மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொன்றிருக்கிறது. அடர்த்தியான குடியிருப்பு சுற்றுப்புறங்களில் போராளிகள் சண்டையிடுவதால் பொதுமக்களினுடைய உயிரிழப்புக்கு ஹமாஸ் அமைப்பே காரணம் என இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் ராணுவம் தனிப்பட்ட தாக்குதல்கள் குறித்து அரிதாகவே தெரிவிக்கிறது. இது பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளையே கொள்கின்றது. இதற்கிடையில் டொரண்டோவை தளமாக கொண்ட உதவி அமைப்பான சர்வதேச வளர்ச்சி மற்றும் நிவாரண அறக்கட்டளை காசாவில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு 6 மேலாக சுத்தமான குடிநீரை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்த தண்ணீர் ட்ரக் மீது குண்டு வீசப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. காசாவில் மக்களுக்கான தண்ணீர் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த ட்ரக் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து கனடா இஸ்ரேலிடம் விளக்கம் கோரியிருக்கிறது. கனடாவினுடைய சர்வதேச அபிவிருத்தி அமைச்சர் அக்மத் ஹூசன் காசாவில் தண்ணீர் ட்ரக் மீது குண்டு தாக்கப்பட்டதாக கூறியதை அடுத்து மேலதிக தகவல்களுக்காக இஸ்ரேலை அணுகியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான நிவாரணம் விரைவாகவும் தடையொன்றையும் நிறைவேற்றப்படுவது மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இதற்கிடையில் போர் முடிவுக்கு வந்த பிறகு காசா பாலஸ்தீனர்களால் ஆளப்பட வேண்டும் என்று ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே சொல்லியிருக்கிறார். ஹமாஸ் அரசியல் தலைவரான ஹனியே பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலினுடைய போர் முடிவடைந்த பின்னர் காசாவை நிர்வகிப்பதற்கு ஒரு தேசிய ஐக்கிய அரசாங்கத்திற்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஹமாஸ் காசாவினுடைய நிர்வாகத்தில் ஒரே அதிகாரமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை. ஆனால் நாங்கள் பாலஸ்தீன மக்களினுடைய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும், மேலும் கூட்டாண்மை அடிப்படையில் ஒரு தேசிய ஒற்றுமை அரசாங்கத்தை நிறுவி காசா நிர்வாகத்தில் உடன்பட முடியும். இவை தேசிய பிரச்சனைகள். காசா மேற்கு கரை 2 எதுவாக இருந்தாலும் அல்லது 2 பாலஸ்தீன நிலைமையை ஆக்கிரமிப்பாளர்கள் அல்லது வேறு யாரேனும் கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார். பாலஸ்தீன உள்நாட்டு அரசியலை ஒழுங்குபடுத்துவதற்கு ஹமாஸான 2 அழைப்பு விடுத்திருப்பதாக அவர் சொல்லுகிறார். 1வது கட்டம் அனைத்து பாலஸ்தீன குழுக்களையும் உள்ளடக்கிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மறுசீரமைப்பு. 2வது கட்டத்தில் காசாவினுடைய புனரமைப்பு மற்றும் மேற்கு கரை, அதேபோல காசாவில் உள்ள நிறுவனங்களை ஒரே கூரையின் கீழ் ஒருங்கிணைத்து ஜனாதிபதி, சட்டமன்றம் மற்றும் தேசிய கவுன்சில் தேர்தல்களை நடத்துவதை உறுதி செய்யவும் ஒரு தேசிய அரசாங்கத்தை நிறுவுவதையும் அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 அழைப்பு விடுத்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இது இவ்வாறு இருக்க மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா போர் நிலவரத்தை பார்த்தால், அமெரிக்க பிரதிநிதிகள் சபையால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற 95 பில்லியன் டாலர் வெளிநாட்டு உதவி பொதியில் உக்ரைனுக்கு 60.84 பில்லியன் டாலர் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கிரெம்ளினுடைய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உதவிக்கு அமெரிக்க பிரதிநிதிகள் சபை ஒப்புதல் அளித்திருப்பது அங்கிருக்கின்ற மோதலில் அதிக சேதம் மற்றும் இறப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று கூறியிருக்கிறார். இந்த முடிவானது அமெரிக்காவை பணக்காரராக்கும் என்பதோடு உக்ரைனை மேலும் அழிவுக்கும் இன்னும் அதிகமான உக்ரைனியர்களினுடைய இறப்புகளுக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. அமெரிக்க ஆயுதங்கள், பங்குகள் மற்றும் வசதிகளை நிரப்பிய 23 மில்லியன் டாலர் உட்பட உக்ரைனுக்கு 60.84 பில்லியன் டாலர் வழங்குகின்ற சட்டமன்ற தொகுப்புக்கு சபை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதற்கு ரஷ்யா பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதியான டிமிட்ரி மெட்வடேவ் உக்ரைனுக்கான அமெரிக்க உதவியான 61 பில்லியன் டாலர்கள் இரத்தத்தில் மூழ்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள்.
இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.